الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين، إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى رأس الأمور، فاتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى، قال يا أبت افعل ما تؤمر، ستجدني إن شاء الله من الصابرين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகர இல்ல அன்பாளன், ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும். அந்த அல்லாஹுடைய பெயரை கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலமும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிமான மொமீனான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தையும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வர இருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும், வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும், வெளியூர் இருக்கின்ற போதும், தனிமையிலும் கூட்டாகவும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா புனிதமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த இஸ்லாம் மார்க்கத்திலே என்ன துறையை நாம் எடுத்து நோக்கினாலும் எல்லா துறைகளிலும் தெளிவான வழிகாட்டல்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த வகையிலே இன்றைய ஹுத்துபாவிலே நாம் உங்களோடு கனவு சம்பந்தப்பட்ட இஸ்லாம் என்னென்ன வழிகாட்டல்களை தந்திருக்கிறது என்ற விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது காலத்தின் தேவையாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, கனவு என்பது இஸ்லாம் மூன்று வகையான கனவுகளை சொல்லி தந்திருக்கிறது. உளவியலாளர்கள், சைக்கோலஜியிலே பாண்டித்தியம் பெற்றவர்கள் கனவை பற்றி சொல்லுவார்கள். ஒரு மனிதன் எந்த விடயத்தை இந்த உலகத்திலே சிந்திக்கிறானோ, அதிகமாக தலையிலே போட்டுக் கொள்கின்றானோ, அதுதான் தூக்கத்திலே உணர்ச்சி வசப்பட்டு அது வெளிப்படுகிறது, இதுதான் கனவு என்று உளவியலாளர்கள் சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வகையிலே கனவு என்பது மூன்று வகையான கனவு இருக்கிறது. ஒரு வகையான கனவு நல்ல கனவு, அது அல்லாஹ்வின் மீது வரக்கூடிய கனவு, நற்செய்தி. இரண்டாவது வகையான கனவு கெட்ட கனவு, அது சைத்தானிடமிருந்து வரக்கூடியது. அப்படிப்பட்ட கனவுகள் வந்தால் அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது வகையான கனவு, அதுதான் இன்றைய உளவியலாளர் சொல்லக்கூடிய கனவாக இருக்கிறது, தன் உள்ளத்தில் மனிதன் காணுகின்ற கனவாகும். ஒரு உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த அவ ஆசைகளை ஒரு மனிதன் தூக்கத்திலே வெளிப்படுத்துவது அதுதான் ஒரு மூன்றாவது வகை கனவு. நான் நினைப்பது தூக்கத்திலே வெளிப்படுவது வகையான ஒரு கனவாக இருக்கிறது. அன்பானவர்களே, கனவு என்று சொல்லக்கூடியது அது பகலிலே யாரும், அதாவது முழித்திருக்கின்ற போது விழித்திருக்கின்ற போது யாரும் காணுவது கிடையாது. தூங்கினதுக்கு பின்னால் தான் கனவு. தூக்கம் என்பதே அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது. பரிசுத்த அல்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது وَمِنْ آيَاتِهِ مَنَامُكُمْ بِاللَّيْلِ وَالنَّهَارِ, இரவிலும் பகலிலும் நீங்கள் தூங்கக்கூடிய தூக்கம் இருக்கிறதே அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான் நீங்கள் தூங்குவது. அன்பானவர்களே, நாங்கள் வளமையாக தூங்கிக் கொண்டு வருகிறோம். இரவிலே பெரிய ஒரு நேரம் தூங்குகிறோம், பகலிலே சிறியதொரு நேரம் தூங்குகிறோம். தூங்கக்கூடியவர்களுக்கு, தூக்கம் இலகுவாக போகக்கூடியவர்களுக்கு தூக்கத்துடைய நியமத் விளங்காது. தூக்கம் போகாதவர்களுக்கு, பிறண்டு பிறண்டு படுக்கக்கூடியவர்களுக்கு தான் தூக்கத்துடைய பெருமதி விளங்கும். தூக்கம் இருக்கிறதே அது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம். தூக்கம் இல்லை என்றால் அது ஒரு வகையான நோய். அதிகம் தூங்கினாலும் நோய், தூக்கமே வரவில்லை என்றாலும் நோய். ஒரு மனிதன் அன்னளவாக சராசரியாக 8-9 மணி தியானங்கள் தூங்க வேண்டும். எனவே ஒரு மனிதன் தூங்குகின்ற போது அவனுடைய உடலுக்கு உற்சாகம் ஏற்படுகிறது. கவலைகள் எல்லாம் எங்களை விட்டும் கலைகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தூக்கத்தினூடாக அவன் மிகப்பெரிய ஒரு நிம்மதி அடைந்து கொள்கிறான். எந்த டென்ஷனும் அவனுடைய உள்ளத்திலே அந்த தூக்கத்தின் சந்தர்ப்பத்தில் இருக்காது. எனவே தூக்கம் இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நேமத்தாக அருளாக அல்லாத்திருக்கிறான். இன்று எம்மில் இருக்கின்ற சிலர் இரவையில் மாத்திரம்தான் தூக்குவார்கள். இன்னும் சிலர் இரவிலும் தூங்குவார்கள், பகலிலும் தூங்குவார்கள். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று எந்த அளவு என்றால் சிலருக்கு இரவையிலே தூக்கம் செல்லாத காரணத்தினால் பகலிலே தூங்குவது கூட கிடையாது. சிறு நேரம் தூங்குவார்கள், ஒரு மணி தியானம் அல்லது இரண்டு மணி தியானம், இந்த நேரம் கூட பகலிலே தூங்குவது கிடையாது. அன்பானவர்களே, எனவே தூக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு அருளாக நியமத்தாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நிறைய பேருக்கு தூக்கம் வருவதில்லை, அவர்கள் பிறண்டு பிறண்டு அங்கும் இங்கும் படுப்பார்கள். சில வேளை குடிக்க கூடாத மாத்திரைகளை கூட குடித்து விடுவார்கள். நித்திரை தூக்கம் என்று நாம் சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய உடம்பை அப்படியே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வகையான மாத்திரை தான் அந்த மருந்து தான் அந்த தூக்க குளிர்ச்சி என்று சொல்லக்கூடியது. அது சிலருடைய உடம்புக்கு அது ஒவ்வாமையாக இருக்கும். அது குடித்தால் சில வேளை ஒரு கிழமை அவருடைய உடம்பில் அது வருத்தம் இருக்கும். கண்ணை பொத்திக்கொண்டே அவர் இருப்பார். பகல் நேரம் எங்களுடைய பேசினாலும் ஏதோ அவருக்கு வேறொரு நோய் இருப்பதை போன்று தென்படும். கண்ணியமானவர்களே, இந்த குளிர்ச்சியை குடித்து விட்டு தூங்கக்கூடியவர்களும் எனது சமூகத்திலே இல்லாமல் இல்லை. எனவே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு அழகான தூக்கத்தை தந்திருக்கிறான். இரவையிலே அழகாக தூங்குகின்றோம், நேரத்துக்கு எழும்பிடுகிறோம். பகலிலும் சிறிது நேரம் அந்த உகருக்கு முன்னால் உள்ள கைலுலாவுடைய நேரத்திலே நாங்கள் தூங்குகிறோம். இதுவும் பெருமதியான தூக்கம். அன்பானவர்களே, எனவே இஸ்லாத்தின் வழிகாட்டலிலே நாம் கனவு சம்பந்தப்பட்ட விடயம் அது இரவிலே ஏற்படக்கூடியது அல்லது பகலில் ஏற்படக்கூடியது. ஒரு மனிதனுக்கு நித்திரையிலே ஏற்படக்கூடிய ஒன்றுதான் இந்த கனவாக இருக்கிறது. மூன்று வகையான கனவுகளை நான் சொன்னேன். அதிலே முதலாவது வகையான கனவு நல்ல கனவு. நல்ல கனவு என்பது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஒரு நற்செய்தி. இதுதான் கனவுகளிலே சிறந்த கனவாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவை ஹதீஸுகளினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடமிருந்து வரும் கனவு இருக்கிறதே அது நல்ல கனவாகும். சைத்தானிலிருந்து வரக்கூடிய கனவு இருக்கிறதே அது கெட்ட கனவாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட நல்ல கனவுகளை தன்னுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, தன்னுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, இன்னும் சில மனைமார்கள் அந்த கனவுகளை பற்றி சொல்லுவார்கள். நெருக்கமானவற்றிலே நல்ல கனவுகளை சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் சில முக்கியமான நல்ல கனவுகளை தங்களுடைய தோழர்களுக்கு கூட சொல்லி இருக்கிறார். இது நல்ல கனவாக இருந்தால் அதை பிறருக்கு சொல்லலாம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லி தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே யாராவது கண்டுவிட்டால் அது நல்ல கனவாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நினைவில், அதாவது யார் ஒரு மனிதன் என்னை கனவிலே காணுகிறாரோ நிச்சயமாக அவர் என்னை நினைவிலே கண்டதை போன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றங்களை நாங்கள் படித்திருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இப்படித்தான் என்று படித்திருந்தார், பெருமானா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு இப்படித்தான், நடை இப்படித்தான், அவருடைய மேனி இப்படித்தான் என்று நாங்கள் படித்து விளங்கி இருந்தால் இது சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நான் கனவுலே கண்டிருக்கிறேன் என்பதை எங்களால் முடிவெடுக்க முடியும். அப்படி இல்லை என்றால் பெருமானா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை படிக்காமல், அவருடைய வர்ணனைகளை நாங்கள் வழங்கிக் கொள்ளாமல் ஒருவர் பெருமானா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுலே கண்டான் என்னால் பொய்யாக இருக்கும். எனவே அன்பானவர்களே, சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கனவில் யார் என்னை காண்கிறாரோ அவர் விழிப்பிலும் என்னை காண்பவரை போன்று என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கண்ணியமானவர்களே, நல்ல கனவுகள் நாம் காணுகின்ற போது அந்த கனவை எங்களுக்கு விருப்பமானவரிடத்திலே முதலாவது நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதே போன்று முதல் முதலாக நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து அதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு விருப்பமானவரிடத்திலே அந்த கனவை நாங்கள் சொல்ல வேண்டும். ஒரு நல்ல கனவை கண்டுவிட்டோம், அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும். அந்த கனவை வைத்துக் கொண்டு நாம் பெருமை அளிக்க முடியாது, எனக்கு இப்படி ஒன்று நடக்க இருக்கிறது, அப்படி ஒன்று நடக்க இருக்கிறது, நான் இப்படியாக போகிறேன் என்று எங்களை மார்பு தட்டி பேசாமல் அந்த கனவை தந்த அந்த அல்லாஹ்வை நாம் நினைவு கூர்ந்து அல்லாஹ்வை புகழ வேண்டும். இரண்டாவது, அந்த கனவை எங்களுக்கு விருப்பமானவர்களிடத்திலே அந்த கனவை நாங்கள் சொல்ல வேண்டும். அதே போன்று அந்த கனவு நிஜமான நல்ல கனவாக வாழ்க்கையை நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனையிலே ஈடுபெற வேண்டும். நாங்கள் கனவுகளை எங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களிடத்திலே சொல்ல போனால் எங்களை பொய்ப்பித்து விடுவார்கள். நீயா இப்படி கனவு கண்டா என்று எங்களை பொய்ப்பித்து விடுவார்கள். எனவே நாம் எங்களுக்கு விருப்பமானவர்களிடத்திலே கனவை சொல்லுவது இஸ்லாத்தின் வழிகாட்டலில் ஒன்றாக இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கனவு கண்டார்கள். அந்த கனவை தன்னுடைய மகனிடத்திலே சொன்னார்கள், தன்னுடைய அன்பு மனைவியிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவுகளை தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே சொல்லியிருக்கிறார். எனவே நாமும் எங்களுக்கு விருப்பமாக நெருக்கமாக எங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களும் கலந்திருக்கக்கூடிய எங்களோடு ஒரு பாதியாக கலந்திருக்கக்கூடிய எங்களுடைய மனைவியிடத்திலே நாங்கள் அந்த கனவுகளை சொல்லிக் கொள்ளலாம். மேலதிகமான விளக்கங்கள் தேவைப்படுகின்ற போது எங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவினர் இருப்பார்கள், அல்லது எங்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள், அல்லது எங்களுக்கு தெரிந்த ஆலிம்கள் அல்லது பள்ளியுடைய அகரத்துமாறு இருப்பார்கள், அவர்களிடத்தில் எங்களுடைய கனவுகளை நல்ல கனவுகளாக இருந்தால் சொல்லிக் கொள்ளலாம். அன்பானவர்களை, இது முதலாவது வகையான கனவாக இருக்கிறது. இரண்டாவது, ஷைத்தான் மீது வரக்கூடிய கெட்ட கனவு. இப்படிப்பட்ட மனம் யாராவது கண்டால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாப்பு சொல்லிக்கொள்ள வேண்டும். கவலை ஏற்படுத்துகின்ற கனவாகவும் இந்த கனவு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இபாதத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு கனவாகவும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கெட்ட கனவுகள் காணக்கூடியவர்கள் இரவையிலே தூங்க மாட்டார்கள். மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு கனவை நான் கண்டுவிடுவேனோ, மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு ஆகிவிடுமோ என்று பயந்து கெட்ட கனவுகள் காணக்கூடியவர்கள் இரவையிலே தன்னுடைய தூக்கத்தை கூட தூங்க முடியாமல் விழித்திருக்கின்ற நிகழ்வுகளும் சமூகத்திலே இடம்பெறாமல் இல்லை. எனவே அன்பானவர்களே, கெட்ட கனவுகள் காணுகின்ற போது நாம் அல்லாஹ்விடத்திலே முதல் முதலாக பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தூங்கிய திசையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த பக்கம் தூங்கினோமோ அந்த திசையை சற்று நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இடது பக்கம் இலகுவாக மூன்று முறை நாங்கள் துப்பிக் கொள்ள வேண்டும். சில வேறு அது சைத்தானுடைய ஊசலாகட்டமாக இருந்தால் நாங்கள் அந்த எச்சி சிறிதாக துப்புகின்ற போது இடது பக்கம் அந்த சைத்தான் எங்களை விட்டும் விரண்டோடி விடுவான். சைத்தான் இருப்பது அந்த பக்கத்தில் தான், இடது பக்கத்தில் தான் இருப்பான். எனவே அந்த பக்கத்திலே நாம் துப்பிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அந்த சைத்தான் எங்களை விட்டும் விரண்டோடி விடுவான். அடுத்ததாக அதன் கெடுதியையும், அந்த சைத்தானுடைய கெடுதியை விட்டும், எந்த கனவோ அந்த கனவை கெடுதியையும், அந்த கனவை கொண்டு வந்த அந்த கனவை ஏற்படுத்தி அந்த சைத்தானின் கெடுதியை விட்டும் படைத்த அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தெரிக்கொள்ள வேண்டும். முடியுமாக இருந்தால் அந்த நேரத்திலே எழுந்து பொது எடுத்து இரண்டு ரக்அத்துக்கள் சுன்னத் தொழுது அந்த கனவை விட்டும் அல்லாஹ்விடத்திலே அதை மட்டும் குறிப்பாக ஆக்கி நாங்கள் துவா செய்து கொள்வதும் ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அடுத்து, அந்த கனவை நாம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. கெட்ட கனவு கண்டால் அதை நாம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அதை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் சொல்லி அந்த கனவில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு தர வேண்டும். இன்றைய நமது சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலர்கள் கெட்ட கனவுகளுக்கும் விளக்கம் தேடுகின்றவர்கள் சமூகத்திலே இல்லாமல் இல்லை. எனவே அன்பானவர்களே, கெட்ட கனவுகளுக்கு யாரும் விளக்கம் கேட்டு போகாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு கிராமவாசி வருகிறார். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். ஒரு கிராமவாசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க விரும்புகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கோரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்.
அப்போது அந்த கிராமவாசி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், நாயகமே நான் ஒரு கனவு கண்டேன். அது என்ன கனவு என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியை பார்த்து கேட்கிறார்கள். அப்போது அந்த கிராமவாசி சொல்கிறார், என்னுடைய தலை வெட்டப்பட்டு அது தனியாக ஆக்கப்பட்டு அது உருண்டோடுவதை போன்றும் அதன் பின் நான் தொடர்ந்து செல்வதை போன்றும் ஒரு கெட்ட கனவை கண்டேன் நாயகமே. எனவே இந்த கனவுக்கு என்ன யதார்த்தம், என்ன எனக்கு இடம்பெற இருக்கிறது என்ற ஒரு செய்தியை அந்த கிராமவாசி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார். உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனதை உடைக்கவில்லை. இரத்தினை சுருக்கமாக சொன்னார்கள், நீ கனவு கண்ட அந்த இரவு சைத்தான் உன்னோடு விளையாடி இருக்கிறான், எனவே சைத்தான் விளையாடி எந்த விளையாட்டை நீ வெளியிலே போய் செல்ல வேண்டாம் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தின சுருக்கமாக சிரித்த முகத்தோடு அந்த பதிலை சொல்லி அந்த கிராமவாசியை அனுப்பி வைத்தார். அதே அன்பானவர்களே, நாமும் அப்படிப்பட்ட கனவுகள் காணலாம். எங்களுடைய கழுத்துகள் துண்டாக்கப்படுவது மாதிரி, எங்களுக்கு யாராவது அடிக்கிற மாதிரி, அல்லது நாங்கள் ஏதோ நீரிலே மூழ்கி அடிக்கப்படுவது போன்றும், இன்னும் சில ஆபத்துக்கள் ஏற்படுவதை போன்ற கனவுகள் கண்டால் நாம் அல்லாஹ்விடத்திலே அந்த கனவை விட்டும் பாதுகாப்பு தேடிக் கொள்ளவே. இது இரண்டாவது வகையான கனவாக இருக்கிறது. மூன்றாவது வகையான கனவு தன் உள்ளத்தில் இருந்து மனிதன் காணுகின்ற கனவாகும். நமது ஆன்மாவில் ஆள் மனதில் பதிந்துள்ள எண்ணங்கள் கனவுகளாக வெளிப்படுகின்றன. உதாரணமாக ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு வெளிநாட்டுக்கு செல்வதற்கு அதிக ஆசை, இரவையில் தூங்கினாலும் வெளிநாடு வெளிநாடு என்றுதான் தூங்குகிறார். அவருக்கு விசா அவர் எடுத்து விட்டார், இன்னும் இரண்டு நாளிலே வெளிநாட்டுக்கு சென்று விடுவார். எனவே அவர் தூங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவர் ஒரு கனவை காணுகிறார். எப்படி கனவு காணுகிறார், வெளிநாட்டிலே போய் வேலை செய்வது மாதிரி, அவர் பிளைட்டிலே இருந்து அந்த பயணம் செய்வதை போன்று ஒரு கனவு காணுகிறார். கண்ணியமானவர்களே, இது அவர் வாழ்க்கையிலே அவர் எண்ணுகின்ற அவர் நினைக்கின்ற விடயங்கள் கனவிலே தூக்கத்திலே வெளிப்படுகிறது. இது மூன்றாவது வகையான கனவாக இருக்கிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட கனவுகள் எமது வாழ்க்கையிலே நடப்பதுண்டு. இன்னும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலர் இருக்கிறார்கள் கனவுகள் காணாமல் இப்படி கண்டதா அப்படி கண்டதா சொல்வார்கள். கனவு இருக்கிறதே அது ஞாபகத்தில் இருக்காது, அது வேகமாக எங்களுடைய உள்ளத்தை விட்டு நீங்கிவிடும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யார் அதிகம் உண்மை பேசுகிறார்களோ, யார் பேச்சிலே உண்மையாக இருக்கிறார்களோ அவருடைய கனவும் உண்மையாக இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே யாரெல்லாம் கனவு கண்டதாக சொல்கின்றார்களோ அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்களா என்பதை நாம் முதலாவதாக பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவருடைய கனவுகளை நாம் நல்லதாக ஏற்றுக்கொள்ள முடியும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், பெரும் பாவம் பெரும் பொய் எது என்பதையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் கனவு கண்டதாக பொய் சொல்கிறார், காணாத ஒன்றை தான் கனவிலே கண்டதாக சொல்கிறார் என்றால் அது மிகப்பெரிய பொய் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன் தந்தை இல்லாத இன்னொருவரை பார்த்து இவர் என்னுடைய தந்தை என்று கூறுவதும் மிகப்பெரிய பொய் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, கனவில் காணாததை கண்டதாக கூறுவது, அதே போன்று நான் கூறாததை கூறியதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விடயங்களை சொல்லியதாக ஹதீஸ் என்று அவர்கள் கூறுவதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பொய் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இப்படி மூன்றாவது வகையான கனவு இருக்கிறது. வாழ்க்கையிலே நாம் நினைக்கின்ற விடயங்கள் எமது வாழ்விலே வெளிப்படுவது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில வழிகாட்டல்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். நாம் இரவுடைய நேரங்களிலே சில வேளை தூங்குவோம், தூங்கி திடுக்கிடுவோம் கிட்ட கனவுகளின் மூலமாக, அல்லது விஷஜந்துக்கள் மூலமாக, அல்லது தேல் பூரான் அல்லது வேறு ஏதாவது அதிர்வுகள் மூலமாக நாம் என்ன செய்வோம், சில வேளை திடுக்கிடுவோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் ஓதக்கூடிய ஒரு துவாவையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே யாரும் திடுக்கிடுகின்ற போது எங்களுடைய மனதை யாரும் உடைத்துக் கொள்ள தேவையில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிகாட்டிலே தந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இந்த துவாவை நாங்கள் இலகுவாக ஓதி பாடமாக கொள்ளலாம். أعوذ بكلمات الله التامات من غضبه وعقابه وشر عباده وإن همزات الشياطين وأن يحضرون فرمديانا ஒரு துவா திருமேதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த துவாவுடைய கருத்தை பாருங்கள். அல்லாஹ் تعالவின் முழுமையான வார்த்தைகளை கொண்டு அவனது கோபத்தை விட்டும் அவனுடைய தண்டனையை விட்டும் அவனது அடியார்களின் தீங்கை விட்டும் சைத்தானின் தீங்குகளை விட்டும் அவர்கள் என்னிடம் சமூகம் அளிப்பதை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான இரத்தின சுருக்கமான ஒரு துவாவை கட்டுத்தந்தார். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாதி மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர் இபாதிஹி வ மின் ஹமதாதி ஷயாதீனி வ ஐயஹ்துரூன். கண்ணியமானவர்களே, இந்த துவா எங்களுக்கு பாடம் இல்லையா? தூங்கக்கூடிய அறையிலே எழுதி ஒட்டி வைத்தால் காலப்போக்கிலே அதை நாங்கள் மரணமிட்டு விடலாம். இப்படியான வழிகாட்டல்களை இஸ்லாம் தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இந்த வழிகாட்டல்களை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சில கனவுகளை கண்டார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கனவையும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காடுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி பிள்ளை கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அந்த மலட்டு பருவத்திலே கிடைத்த ஒரு குழந்தை, அந்த குழந்தை அங்கும் இங்கும் தாயுடைய தகப்பனுடைய பின்னால் சுத்தி திரிகின்ற அந்த வயது வந்த போதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிடுகிறான், மனாமிலே உங்களுடைய குழந்தையை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும், குர்பான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவை தன்னுடைய அன்பு மகனிடத்திலே சொல்லி அபிப்பிராயம் கேட்கிறார், மகனே இந்த கனவு பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அப்போது அந்த அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லி வைத்திருக்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், قال يا أبتي فعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. என் அருமை தந்தையே, நீங்கள் கண்ட கனவை செய்யுங்கள், அதை செயற்படுத்துங்கள், நிச்சயமாக நாளே மறுமை நாளிலே பொறுமையாளுடைய பட்டியலே என்னை கண்டுகொள்வீர்கள் என்று அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார். அன்பானவர்களே, அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்துகளிலே தொடராக அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், கத் சத்தத்தர் ருயா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் சொல் வீரர் அல்ல, நீங்கள் செயல் வீரர். சிலர் வாயால் சொல்லுவார்கள் ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். இன்று 100,000 பணத்தை வாங்குவார், நாளைக்கு இத்தனை மணிக்கு தருவேன், நல்லது இந்த கடதாசியை கொண்டு போங்கள், நாளைக்கு பயங்களே வங்கிலே போடுங்கள் என்று சொல்லுவார்கள். நாளை அந்த வங்கிக்கு போய் பார்த்தால் அது கடதாசியாக இருக்கு, அது 100,000 பணமாக இருக்கு. சொல் வீரர்கள் ஆனால் செயல் வீரர்கள் அல்ல. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லில் மாத்திரம் அல்ல, அவருடைய மகன் சொல்லிலே மாத்திரம் அல்ல, செயலிலும் வீரராக இருந்தார்கள். அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதிலே அவர்கள் துச்சம் என, அதாவது செயலை மதிக்காமல் அல்லாஹுடைய கடமை என்பதாக அதை பெரிதாக மதித்து அந்த கடமையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அன்பானவர்களே, எனவே நபிமார்களுடைய கனவு என்பது அது வகையாக இருக்கிறது. கனவுகள் மூலம் அடியார்களுக்கு எங்களுக்கு ஏதாவது கனவுகள் மூலம் சட்டங்கள் வந்தால் அதை நாங்கள் சட்டமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நபிமார்களுடைய கனவு அது வகையாக இருக்கும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பணியுமாறு கனவு காடுகின்றார்கள், அது அல்லாஹ்வுடைய கட்டளை, ஒரு நபியுடைய கனவு. நாம் ஒருவர் கனவு காது, எம்எல்ஏ ஒருவர் கனவு காடுகிறார் தன்னுடைய மகனை அறுத்து பணிய வேண்டும், அந்த கனவை நிறைவேற்ற முடியாது. கண்ணியமானவர்களே, நாங்கள் காணக்கூடிய கனவு உண்மை இருக்கும், பொய்யும் இருக்கும். கனவுகள் மூலம் சட்டங்கள் வர முடியாது. உதாரணமாக ஒரு தந்தைக்கு 3 மகன் என்று வைத்துக் கொள்வோம். இறுதி மகன் தந்தையோடு மிக நெருக்கமாக வாழ்ந்தவர், தந்தை மௌத்தா போய்விட்டார். அதுக்கு பின்னால் என்ன செய்கிறார்கள், அந்த தந்தையும் அந்த இறுதி மகனும் தாயும், அதாவது மகனும் அந்த தந்தையும் நெருக்கமாக இருந்தவர்கள், கடை செய்தவர்கள், அவருக்கு ஒரு கடை இருக்கிறது வைத்துக் கொள்வோம். என்ன சொல்கிறார், ஏனே அந்த பிள்ளைகளிடத்திலே இரவு தந்தை கனவிலே தோண்டி என்னிடத்திலே சொன்னார், அந்த கடை எனக்கு எடுக்குமாறு வாப்பா சொல்லிவிட்டு போனார் என்று அவர் அந்த இடத்திலே சொத்தை உரிமை கொண்டாடுவார். கண்ணியமானவர்களே, இது சட்டமாக அங்கே எடுக்க முடியாது. அது நாங்கள் காணக்கூடிய ஒரு கனவு, அது சட்டமாக வர முடியாது. நபிமாருடைய கனவுதான் வகையாக இருக்கும், உண்மையாக இருக்கும். எனவே இந்த கட்டங்களிலே கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய ஷரியத் என்ன வழிகாட்டல்களை பொருளாதார ரீதியாக பங்கு வைப்பதாக சென்றிருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். மாறாக அந்த கனவிலே வரக்கூடிய அந்த கட்டளைகளை எங்களால் நிறைவேற்ற முடியாது. அதுவல்லாமல் சாதாரணமான ஆகமான விடயங்கள், ஒருவர் ஒரு தகப்பனை கனவிலே காணுகிறார், தகப்பன் ஏதோ எங்களிடம் எதிர்பார்ப்பதை போன்று அவர் கபராளி, நாங்கள் குர்ஆன் ஓதவில்லை, அவருக்காக சதக்கா கொடுக்கவில்லை, அவருக்காக துவா செய்யவில்லை, அதாவது அதிகமான சந்தர்ப்பங்கள் அந்த அந்த தகப்பன் எங்களுடைய கனவுளை தென்படுகிறார் என்றால் அந்த தகப்பன் எங்களிடம் இது ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்பது அர்த்தமாக இருக்கிறது. எனவே அந்த சந்தர்ப்பத்திலே நாம் அந்த தகப்பனுக்கு செய்ய வேண்டிய அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்ற போது நிச்சயமாக அப்படிப்பட்ட கடவுள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படாமல் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் கபிரிலே நன்மைகள் போய் சேரும் அன்பானவர்களே. எனவே இப்படிப்பட்ட வழிகாட்டல்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. கனவு என்பது அது இஸ்லாம் காட்டி தந்த மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல். அந்த கனவினூடாக நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதனூடாக நாம் அதாவது எங்களை விரக்தியிலே நாங்கள் போட்டுக் கொள்ளாமல் எங்களுடைய மனதை நாங்கள் தைரியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அழகான முறையில் தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் நல்ல முறையிலே நீங்க இரவிலே தூங்குகின்றீர்கள், பகல் நேரங்களிலே தூங்குகின்றீர்கள், இந்த தூக்கத்தை தந்த அல்லாஹ்வை அதிகமாக நன்றி செலுத்துங்கள், அதிகமாக நன்றி செலுத்துங்கள். தூக்கம் வராதவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள் சமூகத்தில். சிலருடைய உள்ளங்களை தொட்டு கேளுங்கள், இரவு 12 மணிக்கு சிறியதொரு சத்தம் கேட்டாலும் அவர் சொல்லுவார், எனக்கு தூக்கம் போகவில்லை, அதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன் சொல்லுவார். எனவே கண்ணியமானவர்கள் எதை சொல்கிறேன் என்றால், நாங்கள் தலையணையிலே கொண்டு எங்களுடைய தலையை வைத்தது எங்களுக்கு தூக்கம் போகுது என்றால் அந்த நியமத்தை எங்களுக்கு விளங்குவது கிடையாது. எனவே தூக்கம் போகாதவர்கள் அது ஒரு நோய் வைத்தியசாலை, அதுக்கு வைத்தியம் அதாவது பண்ணக்கூடியவர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் எங்களுக்கு வீட்டிலே நிம்மதியிருக்கிறான். வீட்டில இருக்கிற நிம்மதி வைத்தியசாலை கிடையாது, வீட்டில இருக்கின்ற சாப்பாடு அங்க வைத்தியசாலை கிடையாது, வீட்டில இருக்கின்ற உறவுகள் அல்ல அங்க வைத்தியசாலைக்கூடிய உறவுகள். எனவே அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய நியமத்தை தந்து நம்முடைய வீட்டிலே வீட்டுக்கு சூழே அருக்கொடைகளை நியமத்துகளை தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ் அல்லாஹுடைய அத்தாட்சி என்று பரிசுத்த அல் குர்ஆனிலே இந்த தூக்கத்தை வர்ணித்து சொல்லியிருக்கிறான். எனவே அன்பானவர்களே, எமது வாழ்க்கையிலே நாம் நல்ல கனவு கண்டால் அந்த கனவுகளை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அல்லாஹுவை புகழ்ந்து நல்லவர்களிடத்தில் அந்த கனவை சொல்லி அந்த கனவு சம்பந்தப்பட்ட விடயங்களை அல்லாஹ்விடத்திலே துவாவாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று கெட்ட கனவுகள் கண்டால் அதை விட்டும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி அந்த கனவு வாழ்க்கையை நிதர்சனமான கனவாக ஆங்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்வது. அப்படிப்பட்ட கெட்ட கனவுகளை யாரிடத்திலும் சொல்லாமல் நாங்கள் அதை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அந்த சைத்தான் மீண்டும் மீண்டும் எங்களிடத்திலே நெருங்குவதை நாங்கள் பாதுகாப்பு தெரிவிக்கொள்வது. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னென்ன வழிகாட்டல்கள் இந்த கனவு மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறானோ அந்த வழிகாட்டல்களை வரக்கூடிய காலங்களிலே பின்பற்றி நடக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், தூக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு அருள். யா அல்லாஹ், அந்த அருளை அந்த நியமத்தை நானும் நீங்களும் சுமந்து கொண்டு அல்லாஹுக்கு நன்றி கட்டவர்களாக இது வரைக்கும் வாழ்ந்திருந்தால் எங்களை மன்னித்துக் கொள்ளியா அல்லாஹ். வரக்கூடிய காலங்களிலே அந்த தூக்கத்தை நினைத்து இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ